الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم وقال الله تبارك وتعالى ولا تنكحوا المشركين حتى يؤمنوا ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم وقال الله تبارك وتعالى والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس شبابك قبل هرمك وفراغك قبل شغلك وصحتك قبل سقمك وحياتك قبل موتك. وقال عليه الصلاة والسلام أيضا ما نحل والد ولدا نحلة أفضل من أدب الحسن. وقال عليه الصلاة والسلام ألا إن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான பாவங்களில் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்வின் பெருமதியான ஒரு காலப்பகுதி அந்த மனிதனுக்கு கிடைப்பதாக இருந்தால் அது அந்த மனிதனுடைய இளம் பருவமான சிறு பிராயமாக இருக்க முடியாது. அதேபோன்று அந்த மனிதனுடைய முதிர்ச்சி அடைந்த காலமான வயோதிபமாகவும் அது இருக்க முடியாது. ஏன், ஒரு மனிதன் தன்னுடைய சிறு பிராயத்திலே இந்த உலகத்தை கண்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் பெறுகின்ற காலம், முதிர்ச்சி அடைகின்ற அந்த காலம், அந்த காலத்திலே பல விஷயங்களை விளங்கியிருந்தாலும் உடல் ரீதியாக அந்த காரியங்களை செய்வதற்கு சக்தியற்று வலுவிழந்து பலகீனப்பட்டிருக்கக்கூடிய காலம் முதுமையான காலம். இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்க கூடிய மிக பெருமதியான ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் வாலிப காலம், ஜமனு ஷபாப். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ரொம்ப பெருமதியான பொன்னெழுத்துகளால் பதிக்கப்பட வேண்டிய அருமையான ஒரு காலம்தான் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய வாலிப காலம். ஆகவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்பங்களின் அதி உயர் இன்பங்களை வைத்திருக்கக்கூடிய, நாம் அனுபவிக்கவிருக்கும் மிக பெரும் இன்பங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளை சிறுவர்களாக ஆக்காமல், சொர்க்கவாசிகளை வயோதிபர்களாக ஆக்காமல், யார் எந்த வயதிலே மௌத்தானாலும் சொர்க்கத்துக்கு போகின்ற ஒவ்வொருவர்களும் வாலிபர்களாகவே போவார்கள் என்றொரு நிலைமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன்? இன்பங்களை அனுபவிப்பதற்கு அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய கண்களால் கண்டிராத, காதுகளால் கேட்டிராத, உள்ளங்களால் சிந்தித்து பார்க்காத அந்த இன்பங்களை வாலிபத்தினால் தான் அனுபவிக்க முடியும் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாலிப வயதிலே சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிடத்தில் ஒரு வயோதிபமான பெண்மணி வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கம் போவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தாருங்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழவிகள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், இப்படியான வயோதிபமான கிழவிகள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அந்த கிழவிக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து அழுகிறார். நபி அலைஹி ஸலாம் சொன்னார்கள், உலகத்தில் கிழவியாக முதுமை அடைந்த ஒரு நிலையில் மரணம் வந்தாலும் அவர்களையும் வாலிபர்களாக, வாலிப பெண்களாக மாற்றித்தான் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே வாலிபம் என்பது என்ன, வாலிபத்தினுடைய பெருமதி என்ன, வாலிபர்களுக்கு முஸ்லிம் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன, முஸ்லிம்களுக்காக இஸ்லாம் என்ற இந்த தீனுக்காக வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும், நமது முன்னோர்களான சஹாபாக்களும் தாபியூன்களும் வாலிப வயதிலே தீனுக்கு செய்த சேவைகளினால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒளிமயமாக மாறியது என்பதை எல்லாம் ஒவ்வொரு வாலிபரும், அந்த வாலிபர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் கட்டாயம் அறிந்து வைத்துக் கொண்டால் வாலிபர்களை கொண்டு இந்த சமூகம் எவ்வாறு பயன்பெற முடியும் என்பதை நிச்சயமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிப வயது என்பது என்ன, வாலிபம் என்பது எப்போது ஆரம்பமாகிறது, வாலிபம் என்பது எப்போது நிறைவடைகிறது? மக்களிடத்திலே ஒரு கருத்து இருக்கிறது, கொண்டையும் தாடியில் இருக்கக்கூடிய ரோமங்களும் நரைத்து விட்டால் வாலிபம் முடிந்து விடுகிறது, நரைக்க முன்னால் அவர் கருப்பாக இருக்கும் பட்சத்தில் அவர் வாலிபராக இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பற்றி நிறையவே ஹதீஸுகளில் பேசியிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை ஹதீஸுக்களை உலமாக்களும் ஃபிக்ஹ் துறையில் உள்ள உலமாக்களும் ஆய்வு செய்கிறார்கள். வாலிபம் என்பது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிகிறது? ஹஜ்ரத் இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபுடைய விரிவுரையான அல் மின்ஹாஜ் என்ற தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார்கள், வாலிபத்தின் துவக்கம் எப்போது, வாலிபத்தின் முடிவு எப்போது என்பதில் ஏழு விதமான கருத்துகள் அறிஞர்களிடத்திலே நிலவுகிறது. அதிலே சரியான உண்மையான கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்த நேரத்தில் இருந்து வாலிபம் ஆரம்பமாகும். எப்போது ஒரு மனிதன் பாலிகாக மாறுகிறானோ, ஒரு பெண் எப்பொழுது பருவ வயதை எட்டுகிறாளோ, இவர்கள் வாலிபத்தை அடைந்து ஆரம்பித்து விட்டார்கள். வாலிபம் எப்போது முடிவடைகிறது, 30 வயது பூர்த்தியாகிவிட்டால் வாலிபம் முடிவடைந்து விடுகிறது. இலா தமாமி சலாசி, சில நேரம் 30க்கு பிறகு மிகவும் வாட்டசாட்டமான தோற்றத்தில் இருக்க முடியும், பலசாலியாக இருக்க முடியும், தைரியசாலியாக இருக்க முடியும், ஆனால் அவருக்கு வாலிபன் என்ற பெயரை கொடுக்க முடியாது. பால் பருவ வயதை எத்தியதிலிருந்து 30 வயது வரைக்கும் உள்ள இந்த காலப்பகுதிதான் வாலிபம் என்ற சொல்லுக்கு உரித்தானது என்பதை இமாம் நவி ரஹ்மஹுல்லா அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபுடைய விரிவுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இந்த வாலிபர்கள் தான் முஸ்லிம் சமூகத்தின் முதுகெலும்புகள். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு முன்னின்று உழைப்பவர்கள், உழைக்க முடியுமானவர்கள், தீனுடைய ஒவ்வொரு கட்டளைகளும் நாசமாகி பழுதடைந்து விடாமல் அதனை பாதுகாப்பதற்குரிய பலமுள்ளவர்கள் வாலிபர்கள். வாலிபர் சமூகம் இஸ்லாமிய நெறிகளில் இருந்து தவறி விடுமாக இருந்தால், அவர்களை பாதுகாக்க பெற்றோர்கள் தவறி விடுவார்களாக இருந்தால், ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் வாலிபர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து, அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து, அவர்களை தீனுடைய பணிகளில் பயன்படுத்த தவறினால், அந்த சமூகம் எதிர்காலத்தில் கண்ணீர் வடித்து அழ வேண்டிய ஒரு பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் வாலிபத்துக்கு முன்புள்ள சிறு பிராயத்திலும் மனிதன் சிந்தித்து சேவைகள் செய்ய முடியாது. வாலிபத்துக்கு பிறகு அந்த மனிதன் நினைத்தாலும் அதை சாதிப்பதற்கு அவனிடத்திலே உடல் பலம் கிடையாது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலம்தான் வாலிபம். ஆகவேதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தின் ஒவ்வொருவர்களை பார்த்தும் ஒவ்வொரு பெற்றோர்களை விழித்தும் சொன்னார்கள், ஐந்து நிலைமைகள் வரும், ஐந்து நிலைமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர முடியும். அந்த நிலைமைகள் வந்து அந்த காலத்திலே பராமுகமாக இருந்துவிட்டு அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தாமல் காலம் கடத்திவிட்டு அதற்கு பிறகு வரும் ஐந்து காலத்திலும் கவலைப்பட வேண்டாம் என்றார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சொன்னார்கள், இஃதனிம் ஹம்சன் கபல ஹம்ஸ், ஐந்து நிலைமைகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு முன்பு? அதற்கு பிறகுள்ள ஐந்து நிலைமைகள் வருவதற்கு முன்னால் எடுத்த எடுப்பிலே சொன்னார்கள், சபாபக கபல ஹரமிக், சபாபக கபல ஹரமிக், உங்களுடைய வாலிப வயதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கு முன்னால்? வயோதிபம் வருவதற்கு முன்னால், வயோதிபம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்துங்கள். சில வேளைகளில் வயோதிபத்தில் உங்களுடைய சொந்த தேவைகளையே இன்னொருவருடைய உதவி கொண்டுதான் நீங்கள் செய்ய வேண்டி வரும். எழுந்திருப்பதற்கு கூட, தண்ணீர் குடிப்பதற்கு கூட, உணவை எடுத்து உண்ணுவதற்கு கூட தன்னால் முடியாத ஒரு நிலைமை உருவாக முடியும். மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்த்திருக்க வேண்டிய தருணம் வர முடியும். அந்த காலத்திலே மார்க்கத்துக்காக நீங்கள் எதுவும் செய்ய முடியாமல் ஆகிவிடுவீர்கள். சொர்க்கத்துக்கு உங்களால் தயாரிக்க முடியாமல் போய்விடும். ஆகவே வாலிப வயதை பயன்படுத்திக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய சமூகத்திலே உள்ள முன்மாதிரியான பெரியவர்களும் அதே போன்று குடும்ப தலைவர்களும், தந்தையாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், பெரியப்பாவாக இருக்கட்டும், பாட்டனாக இருக்கட்டும், தனது குடும்பத்தில் உள்ள வாலிபர்களை சரியாக பயன்படுத்தி நல்ல ஒழுக்க விழுமியும் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு பதிலாக அந்த வாலிபர்களை கொண்டு தமது உலகத்தை மேம்படுத்த முயற்சிக்கிறார்கள். வாலிபர்களை பயன்படுத்தி காசு சம்பாதிக்க நினைக்கிறார்கள். வாலிபர்களை பயன்படுத்தி தனது வீட்டினுடைய பொருளாதார வளங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதனுடைய முடிவு என்னாகிறது? மார்க்கத்திலிருந்து வாலிபர்கள் தூரமாக்கப்படுகிறார்கள், பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள், பாவமான சூழலிலே சிக்கிக் கொள்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள், குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள், பின்னால் அவர்கள் ஒதுக்கிவிடப்படுகிறார்கள். இது எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு மோசமான ஒரு ஊரினுடைய, ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயம் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த காலம் ரொம்பவும் பயங்கரமான ஒரு காலம். முந்தைய காலங்களை போன்றல்ல, முன்பு சில பாவங்களையே நாம் பயந்தோம். வாலிபர்கள் விபச்சாரம் செய்வார்கள் என்று பயந்தார்கள், களவெடுப்பார்கள் என்று பயந்தார்கள், கொள்ளையடிப்பார்கள் என்று பயந்தார்கள், ஏதாவது அனாச்சாரங்களில் ஈடுபடுவார்கள் என்று பயந்தார்கள். அந்த பாவங்கள் பாவம் என்ற ரீதியில் கொடூரமானதாக இருந்த போதிலும் அவர்களுடைய புத்தியை, மானத்தை திரும்ப மீட்டெடுக்க முடியுமான நிலைமைகளாக இருந்தது. ஆனால் இன்றிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் எப்படியானதல்ல, இன்றிருக்கக்கூடிய சவால் வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக பயங்கரமானது. இந்த நாடே போதை வஸ்துக்களினால் ஆட்டம் கண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். முன்பு நாம் நகர பகுதிகளில் மாத்திரம்தான் போதை வஸ்துக்களுடன் தொடர்புடையவர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டோம். ஒரு சில நகர பகுதிகளில் உள்ள மக்களே இந்த போதைக்கு அடிமையாக இருப்பதாக கேள்விப்பட்டோம் என்ற நிலைமை மாறியிருக்கிறது. நகரம் மட்டுமல்ல, கிராமங்கள் மட்டுமல்ல, குக்கிராமங்களிலும் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்த போதை வஸ்து பாவனை பல உருவங்களில், பல வடிவங்களில், பலவிதமான அமைப்புகளில் அந்த பிள்ளைகள் அடிமையாக்கப்படுகிறார்கள். இதிலே வாலிப சமூகத்தை ஒதுக்கிக் கொண்டே போனால் அந்த கழுகுகளுக்கு எங்களுடைய வாலிபர்கள் இரையாகி விடுவது மிக தூரமான ஒரு விஷயம் அல்ல. இஸ்லாத்தின் விரோதிகள் இஸ்லாத்துக்கு வெளியிலேயும் இருக்கிறார்கள். முஸ்லிம் போர்வை போர்த்திக் கொண்டும் இஸ்லாமிய விரோதிகள் முஸ்லிம்களுக்குள்ளே இருக்கிறார்கள். சமூகத்தை பற்றிய எந்த அக்கறையும் அவர்களுக்கு இல்லை. சமூகம் நாசமடைவதை பற்றி கொஞ்சமேனும் கவலை இல்லை. அவனவனுடைய வயிற்று பிழைப்புக்காக முஸ்லிம் சமூகத்தை நாசப்படுத்துகின்றவர்கள் உருவாகி இருக்கின்ற ஒரு பயங்கரமான காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போதை வஸ்துக்களுக்கு அடிமையானால் ஆகிரத்திலே கிடைக்குகின்ற தண்டனையை ஒரு பக்கம் வைப்போம். எமது வாலிபர்களின் நிலை என்னவாகும்? அடிமையாகிவிட்டால் அந்த பழக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க மருந்தில்லை, அந்த பழக்கத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. தொடர்ந்தும் அதை பாதுகாக்கின்ற, அதை பாவிக்குகின்ற நிலைமைக்கு மாறுவார்கள். பணம் தேவைப்படும், பணம் தேவைப்படும், புத்தி மங்கிக் கொண்டு போகும், புத்தியை பறிக்கும். ஏதாவது வழியிலே பணத்தை தேட முற்படுவான், வீட்டில் உள்ள பொருட்களை திருடுவான், தாயின் ஆபரணங்களை விற்பனை செய்வான், தனது வீட்டில் உள்ளவர்களை கொடுமைப்படுத்துவான், ஊரிலே உள்ள பொருள்களை திருடி கள்வன் என்ற பெயருக்கு ஆளாகுவான். அந்த வஸ்துக்களுக்கு மட்டும் அடிமையாகிவிட்டால் பயங்கரத்திலும் ரொம்ப பயங்கரம், பயங்கரத்திலும் ரொம்ப பயங்கரம். ஒரு ஆலிமை நாங்கள் சந்தித்தோம். அந்த ஆலிம் மதரசாவுடன் தொடர்பு கொள்வதற்கு முன்னால் போதை வஸ்து பாவனையில் ஈடுபட்டவர். அல்லாஹ் அவருக்கு ஏதோ ஒரு வழியிலே நல்ல பாதையை காட்டி நல்லவர்களுடைய சகவாசத்தில் இருந்து ஆலிமாகி முடித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்போது இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அந்த பொருள்களின் வாசம் வீசும் போதே அதை பாவித்தால் நல்லமே என்று எனக்கே எண்ணம் வருகிறது என்கிறார்.
ஆலிம் அடிமையாக இருந்து மீட்கப்பட்டவர். அவருடைய உள்ளமே போதை வஸ்துக்களின் பக்கம் அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்றால்
பாமரனாக இருக்கக்கூடிய வாலிபர்களின் நிலை என்ன?
புத்தியை நாசமாக்குகின்ற அந்த பாவனை
எமது பிள்ளை வாழ்ந்தும் சாவை போன்று மாறிவிடுவான். அவனுடைய கையிலே எமது ஏனைய பிள்ளைகளை பொறுப்பு கொடுத்துவிட்டு எங்களுக்கு மௌத்தாகலாமா?
நாம் கட்டிய வீட்டை அவன் நாளை பாதுகாப்பானா? எமது சொத்துக்களை பாதுகாப்பானா? எமது உடைமைகளை பாதுகாப்பானா? அல்லது போதை வஸ்துக்களுக்கு அவற்றை எல்லாம் இரையாக்கி விடுவானா?
சிந்தித்து பாருங்க. இதைவிடவும் சொல்ல போனால் இந்த பழக்கங்களை இனங்கண்டு நிறுத்தப்படவில்லையானால் எதிர்காலத்தில் மஸ்ஜிதுகளுக்கு நிர்வாகிகள் தேட முடியாமல் போகும்.
போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள் மிகைத்துவிட்டால் பள்ளியை நிர்வாகம் செய்வது யாரு?
பெண் பிள்ளைகளுக்கு கணவன்மார்கள் இல்லாத சூழ்நிலை உருவாகும்.
யாரை நம்பி எங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒப்படைப்பது
என்றொரு பயங்கரமான நிலைமை உருவாகும்.
சொத்துக்களை கொடுக்க ஆள் இல்லை, மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்ய ஆள் இல்லை, ஒழுக்கமான பெண் பிள்ளைகளை கையில் கொடுக்க ஆள் இல்லை,
பாடசாலைகளில் பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இல்லை என்று வரும்போது ஒழுக்கத்தை ஏற்படுத்துகின்ற இந்த இடங்களை நாசமாகும் போது அந்த சமூகம் எவ்வளவு பயங்கரமான ஒரு ஜாஹிலியத்தில் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
ஆகவே இதற்கெல்லாம் தண்டனை மட்டும் வழியல்ல, இதற்கு வழி
வாலிபர்களுக்குரிய சரியான வழிகாட்டல்களை கொடுப்பது.
அந்த பாவங்களில் ஊறி போக முன்னால் ஒவ்வொரு பெற்றோரும்
தன்னுடைய பிள்ளையை நல்லவன் என்று முத்திரை குத்தி கண்மூடி இருந்து விடாமல் தனது பிள்ளையின் விடயத்தில் பின்னால் கண்ணும் கருத்துமாக இருந்து யாருடன் புலங்குகிறான், யாருடன் பயணிக்கிறான், யாருடன் உறவு வைத்திருக்கிறான், யாருடைய சகவாசத்தில் இருக்கிறான், ஒவ்வொரு தாய் தந்தை மீதும் இதை கவனிப்பது மேலான ஒரு கடமையாகும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கருத்தை சொன்னால் அல்லாஹ் சொன்னதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அவர் இவர் சொல்வதை போன்றே விஞ்ஞான கருத்துகளோ மெஞ்ஞான கருத்துகளோ கிடையாது. விஞ்ஞானம் பொய்யாக இருக்க முடியும், மெஞ்ஞானமும் பொய்யாக மாற முடியும், ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துடைய ஞானம் பொய்யாகாது. வாய் திறந்து பேசினாலே வஹியை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுவார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியூஹா, ரசூலுல்லாஹ் பேசினால் அறிவிக்கப்படுகிற வஹியை மட்டும்தான் பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களே, ஊர் தலைவர்களே, மூத்தவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள், ஒரு தகப்பன் தனது மகனை பார்த்து எப்பொழுது பெருமைப்பட முடியும் என்று சொல்கிறார்கள். பத்து பாடங்களிலும் எட்டு பாடங்களிலும் ஏச்சித்து பெற்றுவிட்டால் இது சந்தோஷப்படும் ஒரு விடயம் அல்ல, இந்த சந்தோஷம் சில நிமிடங்களிலே முடிந்துவிடும். இது அவன் திருந்தி விட்டான் என்பதற்கு ஆதாரமும் அல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னால் பிரித்தானியாவில் இருந்து ஒரு விசேட அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இந்தியாவைச் சேர்ந்த ஒரு கோடீஸ்வர குடும்பம் பிரிட்டிஷிலே ஒரு நகரிலே வாழ்கிறார்கள். அழகான மகள், கல்வியே மிகப்பெரிய கெட்டிக்காரி, ஒவ்வொரு வகுப்பிலையும் 10 A சித்திகள் பெறக்கூடியவர், அந்த பாடசாலையிலே மிகப்பெரிய கெட்டிக்காரி. ஒரு நாள் இரவு இந்த மாதத்தின் ஆரம்ப பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். போலீசார் உடலை கைப்பற்றுகிறார்கள். எங்கிருந்து பிடிக்கப்பட்டால், விபச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் உயிர் பிரிந்திருக்கிறது. தனது நண்பனுடன் விபச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் உயிர் பிரிந்திருக்கிறது. ஈடுபட்ட வாலிபனை போலீசார் கைது செய்கிறார்கள். அவனை பிடித்து விசாரிக்கிறார்கள். அவன் கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான எந்த ஒரு சாட்சியும் அங்கே இல்லை. அவளின் இரத்தம் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி தகவல், அவள் அதிகமான போதை வஸ்துக்களை நீண்ட காலமாக பாவித்து வந்திருக்கிறாள். இது பெற்றோருக்கு தெரியாது. அதனால் இரத்தத்தில் ஏற்பட்ட மாற்றமே விபச்சாரத்துடன் மரணம் வந்திருக்கிறது. இப்போதுதான் பாடசாலையில் உள்ள தோழிகள் சொல்கிறார்கள், இவள் படிக்கும் காலத்திலே போதை வஸ்துக்களை பாவித்தாள். ஆனால் ஆசிரியர்கள் ஒரு கெட்டிக்காரி என்பதனால் அவரை துன்புறுத்த விரும்பாமல் இடம் கொடுத்ததனால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக முழு உலகத்துக்கும் ஒரு படிப்பினைக்குரிய சரித்திரத்தை அந்த மரணம் உலகத்துக்கு சொல்லிவிட்டு சென்றது. படிப்பு ஒரு பிள்ளை நல்லவன் என்பதற்கு ஆதாரம் அல்ல. வீட்டிலே நடிப்பது ஒரு ஆதாரம் அல்ல. நல்லொரு தொழில் செய்வது ஆதாரம் அல்ல. நல்ல குணம் இருக்குதா என்று பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு சொன்ன புத்திமதி அதுதான் புத்திமதி. சுனனு திருமதியில் பதியப்படக்கூடிய ஹதீஸ், மா நஹல வாலிதுன் வலதன் நிஹலதன் அஃபல மின் அதபின் ஹஸன். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எந்த ஒரு தகப்பனும், தகப்பன் யாராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், செல்வந்த கோடீஸ்வரனாக இருக்கட்டும், செல்வாக்குமிக்க ஆலிமாக இருக்கட்டும், ஹாஃபிலாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், அரச உத்தியோகத்தராக இருக்கட்டும், கடையின் முதலாளியாக இருக்கட்டும், யாரும் பரவாயில்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமான ஒரு சொத்து இருக்குமாக இருந்தால் அழகிய ஒழுக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய ஒழுக்கம், ரசூலுல்லாஹ் பிள்ளைகளை நேர்வழிப்படுத்த தந்த ஒரே மருந்து. உங்களுடைய வாலிபர்களை பாதுகாக்க வேண்டுமா? உங்களுடைய வாலிபர்களை கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டுமா? அழகிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது மட்டுமல்ல செய்தும் காட்டுவார்கள், காட்டினார்கள்.
பெற்றோர்கள் கைவிட்ட பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈமானிய பாசறைக்கு எடுத்து அந்த வாலிபர்களை புனிதர்களாக மாற்றி பெற்றோர்கள் பார்த்து கண்ணீர் வடிக்கிற நிலைமையை உருவாக்கி காட்டினார்கள். எத்தனை சஹாபாக்கள், எத்தனை இளம் சஹாபாக்கள், இரத்த கொதிப்புடன் இருந்த சஹாபாக்கள் அந்த வாலிபர்களின் கொதிப்பையும் துடிப்பையும் தீனுடைய உழைப்புக்காக அவர்கள் பயன்படுத்தி அந்த சஹாபாக்களை உயர்ந்த நிலைக்கு இட்டு சென்றார்கள். இங்கே அர்கம் இப்னுல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்துடைய பதவி கிடைத்த அந்த ஆரம்ப காலம், தாவத்துக்கு கடுமையான விரோதமும் எதிர்ப்பும் மக்காவில் கிடைக்குகின்ற காலம், மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழ முடியாது, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய முடியாது, தாவத்துடைய பணி செய்ய முடியாது, சுஜூதுக்கு போனால் தலையிலே கொட்டகத்தின் அழுகிய குடல்கள் கொண்டு வந்து கொட்டப்படுகிற காலம், ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை நெருக்குகின்ற காலம், தன்னுடைய தீன் பணியை செய்ய பள்ளியில் இடம் இல்லாததால் இன்னொரு இடத்தை தேடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தை கொடுப்பவர் முழு மக்காவினுடைய எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டி நேரிடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்தில் ஹதரத் அர்கம் முன் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வீட்டை இஸ்தலமாக பாவியுங்கள். ஹதரத் ஜெயித் இப்னுல் அர்கம் தன்னுடைய வீட்டை கொடுக்கிறார்கள், எங்களுடைய வீட்டை தாவத்துடைய இஸ்தலமாக பாவியுங்கள். மஸ்ஜிது நபவி ஆரம்பிக்கப்பட முன்பு முதலாவது தாவத்துடைய மஹல்லாவாக இருந்தது ஹரத் அர்கமுடைய வீடுதான். தாருல் அர்கம் என்ற பெயர் உலகத்தில் பிரசித்தி பெற்றது. அப்போது அவர்களுடைய வயது என்ன என்று கேட்டா அதிர்ச்சி அடைஞ்சு போவீங்க. ஹதரத் அர்கமுக்கு வயது வெறும் 12. ஹதரத் அர்கமுக்கு அப்போது வயது 12. தன்னுடைய தந்தையுடன் ஆலோசித்து தனது வீட்டை தாவத்தின் முதல் இஸ்தலமாக கொடுக்கிற அளவுக்கு என்றார்.
அந்த வாலிபன் எந்த அளவுக்கு மார்க்க பற்றினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க முடியும். மறுமுனையிலே முஸ்அப் இப்னு உமை, செல்வ குடும்பத்திலே செல்லமாக வளர்ந்த ஒரு வாலிபர் முஸ்அப் இப்னு உமை.
குடும்பமே இஸ்லாத்தை ஏற்காதது மட்டுமல்ல,
ரசூலுல்லாவுடைய மார்க்கத்தை அழிப்பதற்கு திட்டம் போடுகின்ற குடும்பத்தில் உள்ளவர்,
இஸ்லாத்தினால் கவரப்படுகிறார், இந்த மார்க்கத்தினால் கவரப்படுகிறார்.
ஒரு வாலிபர் கவரப்படுவது எப்போது? அந்த சபைகளுக்கு அனுப்பப்பட்டால்,
அந்த மஜ்லிஸ்களிலே கலந்து கொண்டால் தீனுடைய கவர்ச்சியும் தீனுடைய அன்பும் வரும்.
இதனால்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவிலே பெரும் இமாமாக இருந்து 4 மதுஹபுகளில் 2வது மதுஹபின் இஸ்தாபக தலைவர், மாலிக் மதுஹபுடைய தலைவர். அவர்கள் தங்களுடைய சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள், எனக்கு 3 வயது 4 வயதாக இருக்கும் போதே எனது தாயார் எனக்கு தலைப்பாகை அணிவித்து பள்ளிவாசலுக்கு அனுப்புவார்கள்.
ஏன் பள்ளிவாசலுக்கு அனுப்புவார்கள்? அந்த பிள்ளைக்கு தொழுகை கடமை இல்லை,
ஏன் பள்ளிக்கு அனுப்பணும்? தாய் சொல்லுவார்கள், இவனை தொழவோ ஓதவோ நான் அனுப்பல்ல, மஸ்ஜிதிலே ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார், பெரும் ஃபகீஹ் இருக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு மௌஹிப் ரஹிமஹுல்லாஹ், அவருடைய மஜ்லிஸ்ல கொஞ்சம் இருந்து அவரை இந்த மகன் பார்த்துட்டு வரட்டும், நாளைக்கு அவரை போல உருவாகணும் என்று இவனுக்கு சிந்தனை பிறக்கும்.
இதுக்கு பெயர் தாய். நாளை அவரை போன்று உருவாக வேண்டும் என்று இமாம் மாலிக்குடைய 3-4 வயதிலே
கனவு கண்ட அந்த தாயின் கனவை அல்லாஹ் நினைவாக்கினான்.
இன்றும் மாத்தா மாலிக் அல் முதவனத்துல் குபரா
இது போன்ற கிதாபுகளுடன் மதீனாவின் மிக பெரும் இமாம் மட்டுமல்ல,
இமாமு தாரில் ஹிஜ்ரா,
ஹிஜ்ராவுடைய நகரமான மதீனாவின் இமாம் என்ற பெயருடன் கபரிலே வாழ்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இவ்வாறு முஸ்அப் இப்னு உமை
ஈர்க்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய தாவத்தை கபூல் செய்கிறார்.
இது பணக்கார குடும்பத்துக்கு கேள்விப்படுகிறது. அப்போது மக்காவில் இருந்தது ஏழைகள், இஸ்லாத்தை ஏற்றிருந்தது ஏழைகள்,
ஊரிலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த சமூகம்,
அடிமைகளும் ஏழைகளும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதிகமாக பின்பற்றி இருந்தார்கள்.
அந்த குடும்பத்துக்கு இது ஒரு கேவலமாக தெரிந்தது.
முஸ்அப் இப்னு உமைரை வீட்டிலே சங்கிலியினால் கட்டி வைத்திருந்தார்கள். முஹம்மதுடைய மஜ்லிஸுக்கு போக கூடாது,
தடை செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் முஸ்அப் இப்னு உமைருடைய துடிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அவருக்கு கிடைத்த ஈமானுடைய வெளிச்சம் அந்த விலங்குகளை அவிழ்த்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார். உடுக்குகின்ற உடுப்பு, மூக்கு துடைக்க பாவிக்குகின்ற இந்த கைக்குட்டை 200 திருகம் பெறுமதியான, 200 திருகம் பெறுமதியான பிடவை துண்டினாலே முஸ்அப் இப்னு உமைர் மூக்கு துடைத்தார். அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தவர். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனை அவருக்கு கற்றுக் கொடுத்து அவரை பாவிக்கிறார்கள். எங்கே பாவிக்கிறார்கள்? தான் ஹிஜ்ரத்து போக முன்னால் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றிருந்த சில பேருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டிய மதரசாவுடைய முஅல்லிமாக, மதரசாவுடைய உஸ்தாதாக மதீனாவுக்கு சிலரை அனுப்ப வேண்டிய தேவை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு முதல் முஅல்லிம்களாக உஸைத் இப்னு ஹுபைரையும் முஸ்அப் இப்னு உமைரையும் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறார்கள். மதீனாவிலே உள்ள முஸ்லிம்களுக்கு குர்ஆன் கற்பிக்கப்படுகிறது, இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஃபர்லும் சுன்னத்தும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது.
சிறந்த ஒருவராக வாழுகிறார். ஹிஜ்ரி 3வது ஆண்டு இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய யுத்தங்களில் 2வது யுத்தமான உஹுதுடைய யுத்தத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ஷஹீதாகிறார். முஸ்அப் இப்னு உமைர் ஷஹீதாகிறார்.
அவருடைய ஜனாசாவை கஃபனிட போதுமான துணி இல்லை.
200 திருகம் பெறுமதியான கைக்குட்டையினால் மூக்கு துடைத்த முஸ்அப் இப்னு உமைர்
அவருடைய ஜனாசாவை கஃபனிட துணி கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஃபனினால் தலையை மூடுங்கள், கால்களுக்கு இலைகளை வைத்து மறையுங்கள்.
மையத்து கபருக்குள் வைக்கப்படுகிறது, கால்கள் புல்லினாலும் இலைகளினாலும் மூடப்படுகிறது.
மக்காவுடைய ஒரு இளைஞர் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மக்காவுடைய வாழ்க்கையும்
அவர் இருந்த ஆடம்பர வாழ்க்கையையும் இப்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பரிதாப நிலையையும்
பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்களினால் கண்ணீர் வடிகிறது.
சொன்னார்கள், முஸ்அப் இப்னு உமைர் மிக பெரும் செல்வந்தராக இருந்து மிகவும் ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு உலக மட்டத்திலே போய்விட்டார், ஆனால் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க சொல்கிறார்கள். குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகூ மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. மூமின்களிலே சில ஆண்மையுள்ள ஆண்கள் இருக்கிறார்கள். எல்லா மூமின்களுக்கும் அந்த ரோஷம் இல்லை. தீனுக்காக ரோஷம் வருபவர்கள் ஆண்கள். அவர்கள் அல்லாஹ்வுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகும் போது இஸ்லாத்துக்கு நான் தன்னை அர்ப்பணிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார்களே, அந்த வாக்கிலே உண்மையாக நடந்த சில பேர் இருக்கிறார்கள். அவ்வாறு ஒப்பந்தம் செய்தவர்களே, உண்மையாக நடந்தவர்களே சிலர் மௌத்தாகிவிட்டார்கள், சிலர் மௌத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மௌத்தானவர்களில் முஸ்அப் இப்னு உமைரும் ஒருவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இதுதான் அந்த காலத்திலே இருந்த வாலிபர்கள். அருமை ரசூலுல்லாஹ்
இவர்களை தான் பாவித்தார்கள்.
வாலிபர்களுக்கு இந்த இஸ்லாம் காட்டிய வழி அதுதான்.
பணத்தினுடைய ஆசையை தாயும் தந்தையும் கொடுக்கவில்லை,
பெரிய வீடு வேண்டும் என்ற ஹவாவை ஏற்படுத்தவில்லை, பெரும் தொழில் தேவை என்ற ஹவாவை ஏற்படுத்தவில்லை.
எழுதப்பட்ட உலகம் சின்னொரு முயற்சி செய்தாலும் காலை வந்து தொடத்தான் செய்யும்.
காட்டினார்கள் ஆகிராவை, காட்டினார்கள் தீனை, தீனுடைய ஹமாசத்,
தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற துணிவையும் ரோஷத்தையும் பிள்ளைகளிடத்திலே உண்டாக்கியதால் சஹாபாக்களுடைய சரித்திரத்தை புரட்டினீர்கள் என்றால் எந்த ஒரு சஹாபியுடைய மகனோ மகளோ சீரழிந்த வரலாறு இல்லை.
எந்த ஒரு சஹாபியுடைய மகனும் சீரழிந்த வரலாறு இல்லை.
எந்த ஒரு சஹாபா பெண்ணுடைய மகளும் சீரழிந்த வரலாறு இல்லை. அல்லாஹ் பாதுகாத்தை அவர்களை வைத்திருக்கிறார்.
சிறந்தொரு நூற்றாண்டில் சிறந்தொரு சமூகத்தை அல்லாஹ் அந்த ஜமானிலே உண்டாக்கினார்.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மட்டுமா இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடக்கிறது. மக்காவிலே ஒரு பாலைவன பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்கிறார்கள். அங்கே ஒரு இளைஞனை பார்க்கிறார்கள். 12 வயது இருக்கும். சில ஆடுகளை வைத்து பாலைவனத்திலே மேய்த்துக் கொண்டிருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு தாகமாகவும் பசியாகவும் இருக்கிறது, ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு வா, அதிலிருந்து பால் கறந்து குடிப்போம் என்கிறார்கள். ஆனால் அந்த இளைஞர் துணிச்சலோடு சொல்கிறார், இந்த ஆடுகளினால் பால் எடுக்க முடியாது. ஏன்? பால் எடுப்பதாக இருந்தால் ஒன்றோ கற்பிணியாக இருக்கணும், அல்லது குட்டி ஈன்ற ஒரு தாய் ஆடாக இருக்கணும், இது அப்படியானது அல்ல என்று சொல்லிவிடுகிறார் அந்த இளைஞர். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பவும் சொன்னார்கள், ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு வா. இளைஞர் அதே பதிலை சொல்லுகிறார். 3வது தடவையாகவும் அந்த பதிலை கேட்காதவர் போன்றே அவர் ஆட்டை பிடித்துக் கொண்டு வாண்டு சொல்லும் போது, நான் சொன்னது பெரியவரே உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அப்படி சொன்னாலும் ஆட்டை பிடித்துக் கொண்டு வாங்கிறார்கள். வந்திருப்பவர் நபி என்று அவனுக்கு தெரியாது, சொல்கிறாரே என்பதற்காக ஆட்டை பிடித்துக் கொண்டு வருகிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை தடவி அதுக்கு சில துவாக்களை ஓதுகிறார்கள். பரக்கத்துடைய துவா, என்ன அதிசயம், ஆட்டிலிருந்து பால் வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் பூமியிலிருந்து சந்திரனை உடைத்தவர்கள், ஒட்டகத்துடனும் மாட்டுடனும் பேசியவர்கள், ஓநாயுடன் கதைத்தவர்கள், உடும்புடன் கதைத்தவர்கள், தனது விரல்களில் இருந்து 1200 பேர் உது செய்ய தண்ணீரை வெளியாக்கியவர்களுக்கு ஒரு ஆட்டிலிருந்து பால் எடுப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த இளைஞன் ரொம்பவும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தான். குடித்து முடிந்தவுடன் எப்படி பால் எடுத்தீர்கள் என்றவன் கேட்கவில்லை. ஒரு ஒரு வாலிபனுடைய கவனம் எங்கே இருக்கிறது என்பதை பாருங்கள். அது ஒரு புத்தி கூர்மையுள்ள வாலிபன் என்பதை அவன் கேட்ட கேள்வியில் இருந்து ரசூலுல்லாஹ் புரிந்து கொள்கிறார்கள். அவன் கேட்டா, பெரியவனே பெரியவரே, நீங்க என்னமோ ஓதினீங்களே, அந்த ஓதின வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாங்க. நீங்க என்னமோ ஓதினீங்களே, ஓதிய வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாருங்கள். இந்த கேள்வியில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், இவன் கல்வி தாகமுள்ள ஒருவன். இன்னக குலாமுன் முஅல்லம், நீ ஆடு மேய்க்கிற ஆள் அல்ல, உண்ட உம்மா வாப்பவும் உண்ட பெருமதி தெரியாம ஆடு மேய்க்க விட்டிருக்கிறாங்க, நீ கற்பிக்கப்பட வேண்டியவரால். அப்போதுதான் அவன் புரிந்து கொள்கிறான், இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயே ஷஹாதாவுடைய கலிமாவை சொல்லி முஸ்லீமாகிறான். 12 வயது இளைஞன் முஸ்லீமாகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய மதரசாவில், ஈமானிய மதரசாவில், ஈமானிய பாசறையில் அவனை அவன் சங்கமிக்க வைத்துக் கொள்கிறான். ரசூலுல்லாவுடன் தாவத்துடைய களத்தில் ஈடுபடுகிறான். அவனுடைய அபார சக்தி வெளிப்படுகிறது. இது அவனுடைய தந்தைக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது. சூரத்துர் ரஹ்மான், அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், இந்த சூரா மக்காவிலே முழுமையாக இறக்கப்படுகிறது. குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிள்களுக்கு கூட அந்த சூராவை ஓதும் போது சில நேரம் தயக்கம் வரும். ஏன்? மடக்கி மடக்கி வரும்போது மாறிப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த ஆள் சூரா இறங்கியவுடன் ஓதி காட்டுகிறார்கள். அதற்கு முன்பு அந்த சூராவை யாருக்கும் தெரியாது. ஒரு தடவைதான் ஓதி காட்டினார்கள். பக்கத்தில் இருந்த இந்த இளைஞன் முழுமையாக அதனை ஓதி காட்டுகிறார், முழுமையாக ஓதி காட்டுகிறார். ஒரு முறை கேட்டதுதான் சூரத்துர் ரஹ்மான் உள்ளத்திலே பதிவாகிவிட்டது. ரசூலுல்லாவுக்கு பின்னால் நின்று தொழுது தொழுது 70 சூராக்களை பாடமாக்கிவிட்டான். முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, ஹஃபிழ்த்து மின் ஃபீ ரசூலில்லாஹ் சபஈன சூரா. குர்ஆனில் இருக்கிறது 114 சூராக்கள், 70 ரசூல் ஓதுறதை கேட்டு பாடமாக்கிட்டே என்கிறார். அபாரமானான். ஆனால் அவனுடைய உடல் ஒரு வாளை விட கட்டையானது. யுத்த கரங்களில் கழுத்திலே வாளை தொங்க விட்டிருப்பான், வாளின் முனை நிலத்திலே படும். கால்கள் ரொம்ப ஒல்லியாக மெல்லியதாக இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதருடன் ஒரு பகுதிக்கு போயிருந்தார்கள். ஒரு மரம் காற்று வீசுகிறது. இந்த வாலிபர் மிஸ்வா குச்சி வெட்டக்கூடிய அராக் மரத்திலே ஏறி இருக்கிறார். காற்று வீசும் போதே மரத்துடன் சேர்ந்து அவனும் வீசிப்படுகிறான்.
பின்னால் கீழே இருக்கிற சஹாபாக்கள் சிரிக்கிறார்கள். என்ன சிரிக்கிறீர்கள்?
யா ரசூலல்லாஹ், ஒரு காகத்தை போன்றே மரத்தோடு சேர்ந்து அவனும் வீசி ஒரு பக்கம் போறானே, இதை பார்த்து சிரிப்பாக இருக்குது என்று சொல்கிறார்கள். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், என்ன அவருடைய கால்கள் ஒல்லியாக மெல்லியதாக இருக்கிறதை பார்த்தா சிரிக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இவருடைய ரெண்டு கால்களும் நன்மைகள் நெருக்கப்படும் மீசானுடைய தராசிலே நாளை வைக்கப்படும், உஹது மலையை விட பாரமாக ஆகும் என்றார். ஆச்சரியப்பட்டார்கள் சஹாபாக்கள். அவர் யாரும் அல்ல, ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா.
ஈமானிய பாசறையில் சரியான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டதனால்
அல்லாஹுடைய தூதரின் நன்மதிப்புடன் உலகத்தை விட்டு பிரிந்தார். முஃபஸ்ஸிராக, ஃபகீஹாக, முஹத்திஸாக,
மிகப்பெரும் ஒரு அறிஞராக,
இந்த உம்மத்தின் மிகப்பெரும் ஒரு கல்விமானாக மாறி இந்த உலகத்திலே ஒரு சரித்திரத்தை வைத்துவிட்டு போய்விட்டார். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து வாலிபர்களின் வரலாறு.
இன்னும் சொல்லலாம், உஸாமா இப்னு ஸைத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், உஸைத் இப்னு அபு உஸைத், அப்துல்லாஹ் இப்னு உமர், ஸைத் பின் சாபித்.
15-16 வயசுல தீனுக்கு செய்த தேவைகள் ஒன்று ரெண்டல்ல, சரித்திரத்தில பொன்னெழுத்துகளால பதிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை படைத்தார்கள்.
அன்றும் போதை வஸ்துக்கள் மதுபானம் இருந்தது, சூது இருந்தது, கழுவும் களவு இருந்தது, விபச்சாரம் இருந்தது.
இந்த வாலிபர்கள் அப்படியல்ல, வஹியுடைய தொடர்பிலே மஸ்ஜிதுடன் இணைந்து சமூகத்துக்காக பாடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஆகவே இந்த புத்திமதியை ஒவ்வொரு பெற்றோரும்
ஊர் தலைவர்களும்
வாலிபர்கள் மீது பாசத்துடன் கருணையுடன்
அவர்கள் மீது செலுத்தி அவர்களை முன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி
ஊரினுடைய பணிகள், சமூக பணிகள், தீனுடைய பணிகள்
அதிலே அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களிடம் இந்த பணிகளை வாங்கினால் அந்த வாலிபர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார்கள். இதற்கு பகரமாக அவர்களில் நடக்கும் தவறுகளுக்காக
ஒதுக்கி கணக்கெடுக்காமல் புறந்தள்ளி வைப்பது
எதிர்காலத்துக்கு வைக்கக்கூடிய வேட்டாக மாறிவிடும். ஆகவே ஒவ்வொரு பெற்றோர்களும் தலைவர்களும்
தாவத்துக்காக முன்னிலையில் இருப்பவர்களும் உலவாக்களும்
இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி எமது வாலிப சமூகத்தில் கரிசனை செலுத்த வேண்டிய மாபெரியொரு பொறுப்பு இருக்கிறது. அவர்களை தீனுடைய வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டிய பாரியொரு பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் வல்லல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எமது முஸ்லிம் சமூகத்தின் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக ஆக்குவானாக. நல்லொரு சீரான சமூகத்தை எங்களுக்கு தந்தருள்வானாக. எமது வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களையும் பாவங்களில் இருந்து பாதுகாப்பானாக. நன்மைகளை அலங்கரித்து காட்டி அதிலே ஈடுபாடு கொள்ளவும், பாவங்களை அலங்கோலமாக்கி காட்டி அதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளவும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.